إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இளைஞர்களுக்கான எங்களுடைய வளமையான ஒன்றுகூடலில் நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். இப்போ இந்த ஒன்றுகூடலில் நாங்கள் வந்து சில முக்கியமான உபதேசங்களை எங்களுக்கு மத்தியில் செஞ்சு கொள்வது, அதே மாதிரி எங்களுக்கு மத்தியில் எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது, அது மாதிரி ஆலோசனைகள், இப்படியான விஷயங்களை வந்து இந்த இடத்துல நாங்கள் செஞ்சு கொள்றோம். இன்றைய இந்த கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு உபதேசமாக சொல்லிட்டு அடுத்த கட்ட எங்களுடைய விஷயங்களுக்கு நாங்கள் போகலாம். முதல்ல வந்து இந்த உபதேசத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் இதில் அந்த உபதேசத்தில் கவனம் செலுத்துங்க, வேற வேற பக்கங்கள் உங்களோட சிந்தனைகளை திருப்பாம வேற வேற சிந்தனைகளில் நாங்கள் இருக்கிற நேரம் நாங்கள் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு விளங்காது. அப்போ போனதுக்கு பிறகுதான் சில நேரங்கள் அது காதல பட என்ன சொன்னாங்கன்றே அவங்களுக்கு யோசிக்க இல்லாமல் போயிடும். அதால வந்து கூடிய கவனத்தை உபதேசத்தில் செலுத்துங்க, அது இன்ஷா அல்லாஹ் அவங்கள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதான் சொல்றான், யார் அல் கஸம் வஹுவ ஷஹீத், அவர் இங்கு இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய செவிப்புலனை போடுகின்றாரோ அவருக்கு தான் இதில் ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். வெறுமனை நாங்கள் இங்கே ஈக்கிறது இல்லை, எங்களுடைய சிந்தனைகளும் எங்களோட இருக்கணும், இந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கணும், எங்களுடைய செவிப்புலனும் இதோட சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கணும், அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியா படும். பிண்டைய உபதேசம் என்னன்னு சொல்லி சொன்னா வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இஸ்லாம் வந்து ஐம்பெரும் தூண்களில் அமைக்கப்பட்டிருக்குது, அதில் ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு அடிப்படை தான் தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்தவரையில் குர்ஆனிலும் சுமார் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை நிறைவேற்ற சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்கிறான். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த தொழுகை சம்பந்தமாக பல செய்திகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவு இஸ்லாத்துல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்த தொழுகை பிடிச்சிருக்குது. அதே மாதிரி நாங்க எங்களுடைய வாழ்நாளில் ஒரு 50-60-70 வருஷம் சராசரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட உம்மத் வாழக்கூடிய காலம், இந்த இவ்வளவு காலத்திலே அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எங்களை எழுப்பி முதலாவது எவ்வளவோ இந்த காலத்துக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப முதலாவது எங்கள எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தொழுகை சம்பந்தமாக தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, ஒரு அடியான் மறுமையிலே கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய முதலாவது அம்சம் தொழுகை. இதைத்தான் அல்லாஹு தஆலா கேட்பான், சரியா தொழுதீங்களா, நேரத்துக்கு தொழுதீங்களா, தொழுகையில் ஓத வேண்டியதெல்லாம் சரியா ஓதுனீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ அதே மாதிரி ஜமாஅத்தோட கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் ஜமாஅத்தோட தொழுது கொண்டீங்களா? இப்படி எத்தனையோ கேள்விகள் இந்த தொழுகை சம்பந்தமாக இருக்குது. இப்ப இந்த தொழுகை சம்பந்தமாக அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட கேட்க கொள்ள அதுக்குரிய சரியான விட கொடுக்கக்கூடிய மாதிரி எங்கட செயல்பாடுகள் இருக்கும். வேற மனிதர்கள்ட்டே இல்லாட்டி பாப்பாகிட்டேயோ அல்லது ஒரு அமீருக்கிட்டே வந்து என்னமோ செஞ்சு போட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தப்பிக்கிட்டு போயிருந்தோம். ஆனா அல்லாட விஷயத்தில் அதெல்லாம் வேகாது. இப்ப காரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியா இருக்கணும். உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளிய ஒன்ன பூசுறதெல்லாம் அல்லாட்ட சரி வராது. அல்லாஹு தாலா கடுமையான கோபம் வரும். அதே மாதிரி இன்னகும் அலிமுன் பிதாத்தி சுதூர், உள்ளங்கள்ல என்ன என்ன இருக்குது, எதை மறைச்சிக்கிட்டு என்னத்தை சொல்ல பாக்குறாங்கிறது அல்லாஹுக்கு தெரியும். அப்ப இந்த முதலாவது அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட கேட்கக்கூடியது இந்த தொழுகை சம்பந்தமாகத்தான் கேட்பான். அப்ப இந்த தொழுகை சரியா இருந்துட்டுன்னு சொல்லி சொன்னா ஏனைய அமல்களுக்கும் பாதுகாப்பு. எவ்வளவு அமல்கள் செஞ்சிருப்போம், ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருப்பாரு, சைக்கிளை ஏற்றிட்டு போயிருப்போம், இல்லாட்டி கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சிருப்போம். அது மாதிரி வேற எவ்வளவு அமல்கள், வாப்பா அம்மாவுக்கு எங்களால் ஏண்ட உதவிகளை நாங்கள் செஞ்சிருப்போம். அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்ல நாங்கள் நன்மையான விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்போம். இதுக்கெல்லாம் எப்ப பாதுகாப்புன்னு சொன்னா தொழுகை சரியா இருந்தா தான் பாதுகாப்பு கிடைக்கும். தொழுகையில் ஒரு ஆள் பிழை விட்டார், அதை சரியா தொலை இல்லை, நேரத்துக்கு அந்த தொழுகையை தொலை இல்லை, தொழுகையை விட்டிருக்கிறார், இப்படியான சில குறைபாடுகள் இருந்தால் அவர்கள் மிச்ச வேற அமல்கள் இருக்குதானே, அதுகளுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இப்போ தொழுகை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இப்போ நாம் சரியா தொழுதா எல்லா அமல்களும் அங்கே பெறுமதி, எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹு தாலா எங்களுக்கு பெருமதியான அந்த சொர்க்கத்தை தருவோம். நாங்கள் சரியா தொலைலண்டா வேற என்ன என்ன எல்லாருக்கும் உதவி செஞ்சு அப்படி இப்படி செஞ்சு எல்லா உதவிகள் செஞ்சிருந்தாலும் அங்கே வேலை இல்லை. தொழுகை சரியா இல்லாததால அதெல்லாம் அடிபட்டு போயிரு. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த அளவு ஒரு முதலாவது மனிதன்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த தொழுகை இருக்குது. அடுத்தது இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இஸ்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொன்னா, யார் தொழுகை விட்டு போட்டாரோ அவர் காஃபிர் ஆகிடுவார். அதே மாதிரி யார் தொழுகை விடுகிறாரோ அவர் முஷ்ரிக் ஆகிவிடுவார். மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் நிராகரித்து விடுவார், காஃபிர் ஆகிடுவார். மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் அஷ்ரக, யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் இணை வைத்து விடுவார். நாங்கள் எங்களுக்கு அது சரியாக தெரிஞ்சாலும் யார் வெளியிலிருந்து வந்தது சொல்லாமல் உட்காருறாங்க, தொழுட்டு உட்காருங்க, வெளியிலேருந்து வந்தால் தொழுட்டு உட்காரு. அப்போ தொழுகையை பொறுத்தவரையில் யார் விடுறாரோ அவர் நிராகரிப்புக்கு போயிடுவார், அதே மாதிரி அவர் முஷ்ரிக்காக மாறிடுவார். அப்போ முஷ்ரிக்கா போனால் உங்களுக்கு தெரியும், ஜும்மாவில் அந்த அதில் பாரதூரங்கள் உங்களுக்கு நாம் சொல்லிட்டோம். சொர்க்கம் ஹராம், நரகம்தான் நிரந்தரம், அவங்களோட எல்லா நன்மைகளும் அழிஞ்சிரும், அல்லாஹு தாலா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டான், இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபக்கத் கஃபர், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே உள்ள, நிராகரிப்பாளர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசமே தொழுகைதான். ஃபமன் தரகஹா ஃபக்கத் கஃபர், யார் அதை விட்டு விடுகின்றாரோ அவர் நிராகரித்து விட்டார். இப்போ ஒரு முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாதவரையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த தொழுகையாகத்தான் இருக்கு. இந்த தொழுகையில நாங்கள் சரியான கவனத்தோடு இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் தொழுகை உடையல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உமிர்த்து அன் உகாத்தில் அன்னாஸ ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வான்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வான் யுகீமுஸ்ஸலா வயூத்துஸ்ஸகா, மக்களோடு நான் எதிர்த்து போராடும்படி அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளேன். எதுவரைக்கும் அவர்கள் இந்த கலிமாவை சொல்லி சரியான முறையில் அதற்கு நடந்து அதே மாதிரி தொழுகையும் சரியாக நிறைவேற்றி ஜகாத்து கொடுக்கும் வரைக்கும் அவர்களோடு எதிர்த்து போராடும்படி நான் ஏவப்பட்டுள்ளேன். அப்போ ஒரு ஆள் கலிமாவை மட்டும் சொல்றார், தொலை இல்லை, நபிக்கு கடமை வந்து என்ன, அவங்களோட எதிர்த்து போராடுறது. சரி, நான் இதுக்கு பிறகு சரியா தொழுவேன் அப்படின்னு ஒரு ஆள் வாக்குறுதி கொடுத்தாத்தான் வந்து அவருடைய இரத்தம் வந்து ஹராமாகும். இல்லண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பொறுத்தவரையில் அவங்களோட இரத்தம் ஹலால். யாரு? தொழாதவங்க. இப்போ இப்படி இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்த தொழுகை பிடிச்சிருக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த தொழுகை எந்த அளவு முக்கியம்னு பாருங்க. ஒரு ஆள் நின்றுகிட்டு தொழணும், ஒரு ஆளுக்கு இயலாது. நின்றுகிட்டு தொலை இயலாதுங்கிறதுக்காக இஸ்லாம் தொழுகையை சரி விடுங்க, உங்களுக்கு நின்றுட்டு தொலை இயலாதுன்னு அதால் நீங்கள் தொலை தேவையில்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. நின்றுட்டு தொலை இயலாதா, உட்கார்ந்து தொழுங்க. சரி, ஒரு ஆளுக்கு உட்கார்ந்தும் தொலையலாம இருக்குது, அவ்வளவு நோய். அடுத்த கட்டம் வந்து படுத்துக்கிட்டு தொழுங்க. ஒரு ஆள் படுத்துக்கிட்டும் தொலையலாது, கை கால அசைக்க இயலாது, அவ்வளவு ஒரு நோயில் அவர் இருக்கிறார். கண் சாடையாக சரி செய்து அதன் மூலமாக சரி நீங்க தொழுகையை நிறைவேற்றுறீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப எந்த அளவு முக்கியம்னு பாருங்க. எப்படி நோய்வாய்ப்பட்டவருக்கும் அவருடைய சுய சிந்தனையை மறக்கும் வரைக்கும், சுய சிந்தனை இல்லாமல் போகும் வரைக்கும் அவருக்கு இந்த தொழுக கடமை. அவர் தொழுதாகணும். அவர் அந்த நோயையும் காரணம் காட்டலாது, எதையும் காரணம் காட்டலாது. நீ நின்று தொலைலாட்டி, உட்கார்ந்து உட்கார்ந்து தொலைலாட்டி, படுத்து படுத்தும் தொலைலாட்டி, கண்ணால சரி தொழுதுணும். இப்போ இதன் மூலமும் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நாங்கள் வழங்கி கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், இந்த தொழுகை முக்கியங்கிறத நாங்கள் வழங்கி கொள்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 7 வயசா போனா வந்து நீங்க பிள்ளைகளுக்கு தொழும்படியே ஓங்க. 7 வயசு சின்ன வயசு. அப்ப 7 வயசாகனா ஏவுறது. அதே நேரம் 10 வயசு ஆகிட்டு தொழுறதுக்கு அதுக்கப்புறம் ஏவுறது இல்லை. ஏவுறதுதான் தொலாட்டி அடுத்தது அடிக்கிறது. ஒரு 10 வயசு பிள்ளைக்கு இஸ்லாம் இந்த தொழுகையை பழக்குது, அவங்களுக்கு தொலாட்டி அடிக்கும்படி சொல்லுதுன்னு சொன்னா எந்த அளவு இந்த தொழுகை முக்கியங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ளணும். இப்படி நாங்கள் சில இளைஞர்களை கேள்விப்படுறோம், நிரூபிக்க இயலாமை இருக்குது. சில இளைஞர்கள் தொழுகிறது சரியா இல்லை, தொழுகிறது இல்லை அப்படின்னு சிலவங்க வந்து சொல்றாங்க. அப்ப நாம கேட்கறது அவங்கள்ட்ட, உங்களால நிரூபிக்க இயலுமா, அவர் தொலை இல்லைங்கிறத உங்களுக்கு காட்ட இயலுமா? இல்லை, அவ்வளோ நேரத்திலேருந்து இவ்வளோ நேரம் மட்டும் அவர் இருந்தார், தொலையில் அவ்வளோ நேரம் மட்டும் நீங்கள் அவரே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, கொஞ்சம் கூட மறையலையாண்டா அங்கே கொஞ்சம் சிக்கலாகுது. இப்போ நான் அவங்களோட வெளிப்பார்வைக்கேனா இவர் தொலை இல்லை, ஆனால் நிரூபிக்க இயலாது. கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு அங்கே நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்டால் தொழுதன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில நடைமுறைகள் வெளிப்படையில் எங்களுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்க இயலாது, அவங்கள சில பொடுபோக்கிக்கிற மாதிரி விளங்குது எங்களுக்கு. அப்ப தொழுகையை விட்டு போட்டு நாம இந்த ஜமாத்தில் இருக்கிறதுலேயோ, அல்லது வந்து பயத்தில் நாம இருக்கிறோம்னு சொல்லத்திலேயோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தொழுகை பிரதான ஒரு அம்சம், அதை ஒரு ஆள் விட்டுட்டார்னு சொல்லி சொன்னா அவர் அடுத்த கட்டம் தௌபா செய்வார். தௌபா செஞ்சு அவர் அதுக்கான மன்னிப்பை கேட்டு பயத்தை செஞ்சு அவர் இஸ்லாத்தை சரியா இருக்கணும். அவர் ஒரு ஆளுக்கு தெரியாம தொழுகை விடுபட்டு இருந்தா அதோட விஷயம் வேறு, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு உடையலாது. தெரியாம ஒரு ரெண்டா என்ன, ஒரு ஆள் மறந்துட்டார் பழமையா ஒரு டைமுக்கு தொழுகிறது, ஆனா என்னமோ அந்த நேரத்தில் அவசரமான வேலை வந்தது, ஆனா தொழுத நினைப்பில் இருந்துட்டார், அது மறது. அப்ப ஞாபகம் வந்ததோட அவர் தொழுதுருவார். இல்லாட்டி ஒரு ஆள் வந்து அதாவது தூங்கிட்டார், அவர் தூங்கினா அவருக்கு தொலை கிடைக்கல, கொஞ்ச நேரம் ஒரு தொழுகை தாண்டி தான் அவருக்கு முழிப்பு வருது. இப்போ அதுக்கப்புறம் முழிப்பு வந்தத்தோட ஞாபகம் வந்ததோட அவர் தொழுதுற வேண்டியது. இதை தவிர தொழுகையை விட்டுட்டிருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி ஒரு ஆள் விட்டுட்டு இருந்தார்னு சொல்லி சொன்னால் அவர் முஷ்ரிக்காக போயிடுவார். எந்த அளவுக்கு இஸ்லாம் இன்னும் இதை வலியுறுத்துன்னு சொன்னால், யுத்தம் நடக்கும், நேருக்கு நேர் யுத்தம் நடக்கும். அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் கூட தொழுட்டிக்குள்ள எதிரிகள் தாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அதுக்குண்டு விசேஷமாக தொழக்கூடிய அமைப்பு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. ரொம்ப பயங்கரமான கட்டம். எதிரிகள் ஆயுதங்களோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப கொஞ்சம் கவனம் திரும்பன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க கொலை செய்யறதுக்கு. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நீங்க தொழுகையை உற்றக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாம் தொழுகிறதுக்குரிய ஒரு தனி ஒரு அமைப்பை கற்றுக் கொடுக்குது. யுத்த நேரத்திலேயே அப்படி பயங்கரமான பயமான ஒரு சூழ்நிலையிலேயே நாங்கள் தொழணும்னு சொல்லி சொன்னா, அதை விட அற்பமான காரணங்கள் தான் இப்ப நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய, நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணம். இந்த காரணங்களை நாங்கள் அல்லாட்ட எடுத்து சொல்லலையா, அல்லா அதை பாஸ் வேலை செஞ்சு அதால வந்து சிமெண்டி இதெல்லாம் கழுவணும் எடுக்கணும் அதால இன்னைக்கு தொழுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு அல்லாட்ட சொல்லையல. இல்லாட்டி ஒரு முக்கியமான ஒரு பயணம் ஒன்று போயிட்டு இருந்தா ஒரு மிச்சம் தூரத்துக்கு அதால வந்து இன்னைக்கு தொலை கிடைக்க இல்லை அப்படி எல்லாம் சொல்லையல. எந்த ஒரு காரணத்தையும் தொழுகை உடுறதுக்கு அல்லாஹால வைக்கல, மறதியும் தூக்கத்தையும் தவிர வேற எல்லா சந்தர்ப்பத்திலையும் வந்து தொழுதே ஆகும். இதுல யாராவது சில இளைஞர்கள் பொடுபோக்கு செஞ்சிருந்தால் அவங்க வந்து ஜமாத்துல திரும்ப பைய செஞ்சு அவங்க சேர்ந்து கொள்ளணும். இது பரோ அவங்க தொழுகையை விட இயலாது. சும்மா நாம தொழுகை விட்ட யாருக்கும் தெரியாதுதானே, தொழுகை விட்டுட்டோம் தானே அப்படின்னு சொல்லி சும்மா அந்த ஜமாத்துல பொய்க்கி இருந்துட்டு இருக்க தேவையில்லை. அவங்க வந்து தௌபா செய்யணும், அதுக்குரிய தௌபாவை. ஏன்னா குஃபர் வந்துட்டு அவங்கல்ல. அப்ப அந்த தௌபாவை செஞ்சதுக்கு பிறகோ அடுத்த கட்டம் அவங்க தொழுகையை சரியா தொழுதுகிட்டு அதுல அவங்க உறுதியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்மளை இந்த தொழுகைகளை எடுத்துக்கிட்டா இளைஞர்களுடைய, குறிப்பாக நாம சொல்றதாக இருந்தா இந்த இளைஞர்களுடைய தொழுகை வந்து ரொம்ப ஒரு அதாவது கவனஹீனமாக இருக்குது அவங்களுடைய தொழுகை. தொழுகையில வந்து தக்பீர் கட்டுறாங்க, தக்பீர் சரியான ஒழுங்கில்லை. கைகளை தூக்கி கட்டுறாங்க, முழுசா தூக்க மாட்டேங்கிறாங்க கைகளை. இப்படி இந்த அறவாசி கூட கை வந்து ஒசர மாட்டேங்குது, அப்படி எடுத்துட்டு அப்படியே போட்டுடுறாங்க. அது மாதிரி தொழுகையில பார்வை வந்து சரியான ஒரு இடத்துக்கு இருக்கிறேன், மேல அங்க இங்க அப்படி பார்வை போயிட்டு இருக்குது. சரியா ஓதக்கூடிய இதுகளை ஓதுறையில ஓதுனா வந்து வாய் அசைறையா சரி கொஞ்சம் விளங்கும், அதுவும் இல்லை. சிலவங்க அப்படி வாய் சும்மா அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க, மனசாலையெல்லாம் ஓத இல்லாது. தொழுகையில நாம் ஓதக்கூடியது வாயில சரியா உச்சரிக்கப்படணும், உச்சரிச்சுட்டா அதை ஓதணும். இப்ப இந்த வகையில நாங்கள் பார்க்கறதாக இருந்தா இளைஞர்களுக்கு மத்தியில ரொம்ப ஒரு பொடுபோக்குகள் இருக்கிற மாதிரி நமக்கு விளங்குது. நல்லா தொழுகையை பொறுத்தவரையில வந்து ஒரு ஆள் தொழக்கல்ல வந்து அல்லாஹ் முன்னுக்கு இருக்கிறார். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சொன்னாங்க. பிள்ளைக்கு நாங்க வந்து ஏதாவது உலகத்தில் உள்ள ஒரு அதிகாரியிட முன்னுக்கு போயிட்டு இருந்துகிட்டு சும்மா அவர்கிட்ட அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தாம ஒரு சரியான ஒரு இது இல்லாம நாங்க நின்றுட்டு இருந்தா அவர் சும்மா விடுவாரா? அவர் அதுக்குரிய இதை பேர் நம்மளை அவமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தை எங்களால சாதிக்க இயலாது. யாராவது ஒரு அதிகாரிகிட்ட நாம் போவோம், எங்களோட ஒரு தேவை நிறைவேற இருக்குது, அவருக்குரிய அந்த கண்ணியத்தை கொடுத்தா தான் அவர் நிறைவேற்றி தருவார். இப்ப எங்களை படைச்ச ரப்பட விஷயத்துல நாங்க எல்லாரும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். எல்லா விஷயத்திலையும் அவனை மிஞ்சி எந்த ஒரு சக்தியும் இல்லை. லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, அவனை தவிர எந்த ஒரு திரும்பதலும் இல்லை, எந்த ஒரு சக்தியும் இல்லை. ஒரு ஆள் இப்படி இருந்துட்டு இப்படி திரும்பறாருன்னா கூட அல்லாத ஒரு சக்தி அவர்ல இருக்குது. இப்ப கிட்டத்துல ஒரு விஞ்ஞானி மௌத்தாகினார். அவரை பொறுத்தவரையில சின்ன வயசுல ஒரு காயம் காரணமா வந்து அவருக்கு நரம்பு சுலுக்கிட்டு அதால வந்து அவரால் அசைய கூட இயலாது. கழுத்து அங்கிட்டு கூட திருப்பி இயலாது, அங்கிட்டு திருப்பி இயலாது, கையை அசைக்க இயலாது. அப்படியே சக்கரை நாற்காலியில் அப்படியே இருந்துகிட்டு இருந்தார். மிச்ச காலமாக இருந்து கிட்டத்தில் செத்து போய்த்தார் அவர். இப்போ அவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் அந்த தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை வேலை செய்யறதுக்கு அவருக்கு சக்தி இல்லை. அவர் போட்டோவை போட்டிக்கிறாங்க, அப்படியே சக்கரை நாற்காலையும் சாஞ்சு இப்படியே கழுத்து இப்படி இருக்குது, திருப்ப கூட இயலாது அவருக்கு. இப்ப நாங்க இன்றைக்கு எங்களுடைய கைகள் ஆசைக்கிறோம், எங்களுடைய தலைகளை திருப்புறோம், எவ்வளவு வேலை வெட்டிகளை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா அல்லாட ஆற்றல் அங்க இருக்கு. ஆனால் எங்கள்ல பெருவாதி பேர் மறக்கிறாங்க, ஏதோ அவங்கள சக்தி மாதிரியும் அவங்களோட திறமை மாதிரியும் தாங்க நினைச்சது எதையும் செய்யலுண்ட மாதிரியும் மனிதர்களுக்கு எங்களுக்கு அந்த நினைப்புகள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏதாவது ஒரு நரம்பு மடங்கிட்டு அல்லது ஒரு நரம்பு செயலிழந்துட்டுண்டா முடிஞ்சுது கதை, அவங்களால அசைய இயலாது. எவ்வளோ திடகாத்திரமா இருந்தவங்க வந்து அவங்களோட நரம்புகள் பாதிக்கப்பட்டு அப்படி பாரிசு வியாதியில் அப்படி விழுந்து அசைய இல்லாமல் பேச இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வோட சக்தி இல்லாமல் எந்த ஒரு சக்தியும் இல்லை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அப்போ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை வந்து நாங்கள் இந்த தொழுகையில் சரியான ஞாபகத்தை கொண்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னல் முஃமின இதா கான ஃபி ஸலாத்தி ஃபஇன்னமா யுனாஜி ரப்பஹு. ஒரு மூமின் தொழுகையில் இருந்தார்னு சொல்லி சொன்னால் வந்து அவர் தன்னுடைய ரப்போடு தான் அவர் பேசுகிறார். இப்போ எல்லாத்தையும் படைச்சு கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சு போட்டு நாங்கள் தொழுகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா, அப்போ நாங்கள் சரியாக தொலாட்டி என்னென்ன அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிய போகிறான், என்னென்ன அல்லாஹு தாலா அவனுடைய அந்த மார்க்கத்தில் எங்களை உறுதியாக வைக்க போகிறான், என்னென்று அவனுடைய சுவனத்தை எங்களுக்கு பரிசாக தரப்போறான், அதெல்லாம் நடக்காது. இப்போ நாம் தொழுகைக்குண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வோட முன்னுக்கு இருக்கிறோம், முழு கவனத்தையும் அல்லாஹ்வில் திருப்பி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையில் அந்த தொழுகையை தொழணும். பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கணும், அதே மாதிரி தக்பீர்கள் கற்ற அமைப்புகள் சரியாக தக்பீர் இருக்கணும், கைகளை நல்லா காதுக்கு நேர நல்லா உயர்த்தி கைகளை உயர்த்தி தக்பீர் கட்டணும். அது மாதிரி சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா ருக்கு போக்களில் கை உயர்த்துறது, ருக்குவில் எங்களோட செய்கைகள், சுஜூது நாங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, சிலவங்க சுஜூது செய்கிறாங்க வந்து அப்படி இந்த அப்படி குறுக்கால் அப்படி மடிஞ்ச மாதிரி அவங்க சுஜூது செய்கிறாங்க, அதாவது அவங்களோட தொடக்கிட்டு அவங்களோட தலை இருக்குது அப்படி சுருண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் சரியான சுஜூது இல்லை. சுஜூது செய்யக்கொள்ள எங்களுடைய கால்கள் நேராக இருக்கணும், நல்லா எட்டி சுஜூது செய்யணும், கால் நேராக இருக்கிற அளவுக்கு. இப்போ எவ்வளோ எங்களோட தொழுகைகள் விஷயங்களை நாங்கள் பொழுப்போக்கு செலுத்துகிறோம், அல்லாஹ்க்கு முன்னுக்கு இருக்கிறோங்கிறத நாங்கள் மறந்துடுறோம். இப்போ இதை நாம் சரியான ஒரு கவனம் செலுத்தி அந்த தொழுகையில் அல்லாஹ்வோட சிந்தனை வாரத்துக்கு நாம் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தொழுகைகளை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். சிலவங்க தொழுகையில் வந்து அல்லாஹ்வோட ஞாபகமே வர இல்லை, சும்மா தக்பீரை கட்டுறது தான் என்ன மாசரி ஒரு யோசனை, அன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்க போகிறது, நேற்று என்ன நடந்தது, இந்த அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டம் எங்களை இது என்ன, இப்படித்தான் யோசனை. ஒரு அல்லாஹ்வோட யோசனை ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ தொழுகையில் முனாஃபிக்களுடைய தொழுகையை பொறுத்து வரையில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீல. அவங்க வந்து தொழுகையில் அல்லாஹ்வை கொஞ்சம் தான் ஞாபகப்படுத்துவாங்க முனாஃபிக்குகள், மிச்ச ஞாபகம் எல்லாம் வேற உலகத்தில் வேற சிந்தனைகள் பக்கம் போயிருக்கு. ஆனா உண்மையான விசுவாசிகள் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே நல்ல பயபக்தியோடு நல்ல அல்லாஹ்வை அஞ்சி நல்ல கவனத்தோடு அவங்களுடைய தொழுகைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ தொழுகையில் நாங்கள் எவ்வளோ துவாக்கள் ஓதுறோம், அந்த துவாக்கள கருத்துகள் எங்களுக்கு தெரியுதா, துவா புத்தகங்களில் அதில் கருத்துகள் இருக்குது, அந்த கருத்துக்களை நாங்கள் பார்த்து அந்த கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, நம்மளை ரப்போட நாம் என்ன சொல்லி கதைக்கிறோம், அதை பற்றிய ஒரு சிந்தனை எங்கள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கோம். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தான் தன்னுடைய ரப்போடு என்ன பேசுகிறேன் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விசுவாசன். இப்போ இந்த கவனங்கள் எங்கள்கிட்ட சரியா வரையில்லைன்னு சொல்லி சொன்னா தொழுகையில் பிரயோஜனம் இல்லை, அந்த தொழுகை வந்து எந்த ஒரு நன்மையும் எங்களுக்கு தரப்போறது இல்லை, அதில் அல்லாஹ்வோட ஞாபகம் வரப்போறதும் இல்லை, அதனால அந்த தொழுகை முழுமையான ஒரு தொழுகையாக அது இருக்காது. அதே மாதிரி தொழுகையில் இந்த பொடுபோக்குத்தனம் இதுவும் இருக்கக்கூடாது, இதுவும் முனாஃபிக்குகளுடைய ஒரு தன்மை. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்குர்ஆனில் சொல்கிறான், இதா காமு இல சலாத்து காமு குசாலா. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் வந்து அவங்க அல்லாஹுக்காக தொழுறையிலேயே அல்லது இன யுரா ஊனன்னார் மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க சொல்லுவாங்க. தொலையில்லண்டா வாப்பா என்னமா சரி சொல்லுவார், தொலையில்லன்னு சொல்லி சொன்னா யாராவது சரி சகோதரர்கள் என்னமா சரி சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து தொலையில்லண்டா அமீர் ஏதாவது கூப்பிட்டு கேட்பார். இப்படியான விஷயங்களுக்காக தொழுறது இது முனாஃபிக்குகளுடைய தொழுகை. தொழுகையை நாம தொழுறமா அல்லாஹுக்காக நாம தொழும். அப்ப அல்லாஹுக்காக நாங்கள் தொழுதா அந்த தொழுகையில உற்சாகம் இருக்கும், பயபக்தி இருக்கும். வேறு மனிதர்களுக்காக தொழுகிற நேரம் அதுல முகஸ்துதி காணப்படும், அடுத்தது வந்து அதுல ஒரு சோம்பேறித்தன்மை காணப்படும். சில இளைஞர்கள் தொழுகையில தக்பீர் கட்டணத்தில் இருந்து ஆக்களுக்கு தூக்கம் வந்து என்ன ஓதுறது என்னான் ஒண்ணுமே தெரியாது. அத்தகையாத்தில் இருப்பாங்க, இப்படி உளுந்து உளுந்து தொழுவாங்க. அங்க பள்ளி எல்லையை தாண்டி போனா அவங்க இனி இல்லண்ட உற்சாகம் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சரியான ஒரு கவனமா எங்கள்கிட்ட அல்லாட்ட நாங்க கனவு கொடுக்க ஏழுமா? எங்களுக்கு தெளிவாவே காட்டுது எங்கட சிந்தனை தொழுகையில சரியான கவனம் இல்லண்டு, தொழுகைக்கு வந்தா தூக்கம் வருது. அப்ப இதெல்லாம் வந்து சரியான ஒரு பிழையான ஒரு விஷயம், இதை நாங்க ஏத்துக்கொள்ள இயலாது. அப்ப முடிஞ்ச வரைக்கும் தொழுகை விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க, ஒவ்வொரு அசைவுகள்ல கவனம் செலுத்துங்க, ஓதக்கூடிய துஆக்கள்ல கவனம் செலுத்துங்க, முழுமையா உச்சரிச்சு நல்ல அழகான முறையில அந்த தொழுகையில நீங்க அந்த தொழுகை தொழுங்க. இப்ப எந்த அளவு நபிசலாசம் இந்த கவனங்கள் இருக்குங்கிறத பத்தி சொல்ற நேரம், நாங்க இப்ப அத்தகையாத்துகள்ல இருக்கிற நேரம் வந்து இந்த விரல் இருக்கின்ற விரலை நாங்க இஷாராவுக்காக வச்சுட்டு இருப்போம். இப்ப நபிசல்லா அலிஸ்லம் அவங்களோட செய்கை எப்படின்னா அவங்களுடைய பார்வை இந்த விரலை விட்டு தாண்டாள். இதுதான் சரியான தொழுகை. சல்லு கமார ஐத்து மூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொலக்கண்ணீர்களோ அவ்வாறு தொழுங்கள். இப்ப நபியின தொழுகை என்ன சல்லா அலிஸ்லம் அவங்க என்ன விரலை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த விரலை விட்டு அவங்களோட பார்வை போகாது. இன்னைக்கு நாங்கள் தொழுகையில தத்பீர் கட்டிக்கிட்டு இருப்புகளில் இருந்துகிட்டு எங்கெங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், சில அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவா விளங்குது, பக்கத்தில் ஈக்கிறாங்களுக்கே விளங்குது அவங்க வந்து சரியா தொலைலன்னு. சிலவங்க இருப்பில் அவங்களோட கையை பார்த்தா கையே சும்மா கிடக்குது, ஏன்னா இப்படி இருக்குது இஷாராவே இல்லை. அப்ப இப்படியான ஒரு தொழுகைகளை அங்க போய் அல்லாட்ட காட்டினா அல்ல தூக்கி முகத்தில் அடிச்சு விட்டுரும். என்ன தொழுகை உங்களோட தொழுகை? பயபக்தியான தொழுகை இல்லையே, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதிரி இல்லையே அந்த தொழுகை. இந்த இது விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மனிதனுடைய சிந்தனைகள் மனசை பொறுத்தவரையில வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ விதமான சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துகிட்டு போகுது. இன்னைக்கு சொல்றாங்க ஒரு மணித்தியாலத்துல வந்து எத்தனையோ ஆயிரம் சிந்தனைகள் ஒரு மனுஷன் மனசுல வருது. அதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும். நாங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் தொழுகை. தொழுகையில நாங்க வந்து சரியா அதை கட்டுப்படுத்தி பழகிட்டோம்னு சொல்லி சொன்னா வெளியே போனாலும் திடீர்னு ஒரு பாவத்து ஒரு சிந்தனை வந்தாலும் இந்த தொழுகையில கட்டுப்படுத்தின அந்த சக்தியை வச்சு அவங்க கட்டுப்படுத்தலாம். ஒரு ஆள் இப்ப தொழுகையில தக்பீர் கட்டிட்டான்னு வைங்க, எத்தனை சிந்தனைகள் வந்து போயிட்டு இருக்கு, நினைக்காததெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை ஒரு ஆள் கட்டுப்படுத்தி தொழுகையை முழுமையாக அவர் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், ஆனா பொறவு லேசா இருக்கும். அதால பல வெற்றிகள் இருக்குது. தொழுட்டு போக்குள்ள மனசுக்கு ஒரு சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் உலக சிந்தனை, அந்த சிந்தனை, இந்த சிந்தனை நீ கொள்ள தொழுகையினே அதே சிந்தனை, ஒரு ரீஃப்ரெஷ் வராது, ஒரு மீள் இது கிடைக்காது. அப்ப தொழுகையின் மூலமாகத்தான் எங்களோட சிந்தனைகள் ஒரு சரியான ஒரு சிந்தனை வந்து அடையுது, கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அடுத்த கட்டமாக நாங்க போறோம். அப்ப இந்த சிந்தனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை நாங்க தொழுகையின் மூலமாக அடையும். மனசை கட்டுப்படுத்தும், அங்க இங்க அலைப்பாய விடக்கூடாது. இப்ப நாங்க தொழுகையில அதை கட்டுப்படுத்தி பழகிட்டோம்னு சொல்லி சொன்னா வெளியில போனாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி எங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாவத்தை காண்றமா அடுத்தவன் செய்யலாம், இல்ல யாராவது சரி தூண்றான், ஆனா வந்து இதை நாங்க செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுன்ற ஒரு இது வந்ததோட நாங்க கட்டுப்பட்டு போயிடும். மனசை கட்டுப்படுத்த இயலும். ஏன் தொழுகையில பல ஒண்ணு பயிற்சி அது. இதுலயும் நாங்க வந்து கவனம் செலுத்தணும். தூங்காதீங்க, கொஞ்ச நேரம் உபதேசம் அதுலயும் தூங்கிட்டு இருப்பாங்களும். அதுல வந்து இந்த மனசை கட்டுப்படுத்தி சரியான முறையில நாங்க இருந்தோம்னு சொல்லி சொன்னா வந்து அதால பல பிரயோஜனங்கள் இருக்குது. அதைத்தான் அல்லாஹு தாலாவும் அல் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை வந்து மானக்கேடான விஷயங்கள் தீமையான விஷயங்களில் இருந்து எங்களை தடுக்கிறது. அல்லாஹு தாலா சொல்லலாம் இந்த தொழுகை தடுக்கும். இப்ப தடுக்கக்கூடிய சக்தி எப்படி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னா, சரியான சிந்தனையில நாங்க அது தொழுகை தொழுதாதான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த சிந்தனை இல்லாம நாங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாம நாங்க தொழுதோம்னு சொல்லிச்சுன்னா அதுல வேலையும் இல்லை. அதால வந்து எங்களோட மனசை சக்திப்படுத்தக்கூடிய எந்த ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சக்தியும் எங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி மன நிம்மதியும் இந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கிறது. அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் மன சாந்தி மன நிம்மதி வந்து எப்ப கிடைக்கும் சொல்லி சொன்னா, அல்லாவை ஞாபகம் செய்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும். அல்லாவை ஞாபகம் செய்யப்படுத்தக்கூடிய இடங்களிலே மிகப்பெரிய ஒரு இடம்தான் தொழுகை. இதன் மூலம் ஒருவருக்கு மனசாந்தி நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கணும், கிடைக்க இல்லைன்னா அந்த தொழுகையில பெல அதுல சிக்கல் இருக்குது. அதான் அங்கன உள்ள விஷயம். இதுக்கு முயற்சி செய்யுங்க. சஹாபாக்கள்லாம் பாருங்க வந்து தொழுகையில ஆர்வமா இருந்திருக்கிறாங்க. அவங்க அவ்வளவு சுகம் அவங்களுக்கு தொழுறது, ஆசைப்பட்டு தொழுவாங்க. எந்த அளவு சொன்னா சஹாபாக்களை பத்தி வருது, மகரிபுடைய அதான் கேட்டா எல்லாரும் ஓடி போய் ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சுக்கிடுவாங்களாம். அந்த சுன்ன அந்த மகரிபுக்கு இடையில தொழுகைக்கும் இடையில உள்ள அந்த ஒரு சுண்ணத்தை தொழுது கொள்றதுக்காக வேண்டி அந்த அளவு அவங்க தொழுகையில் ஆர்வமா இருந்தாங்க. ஒரு சம்பவம் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹும் அவங்க வந்து ஒரு தொழுகையில வந்து கத்தியால ஒரு நிராகரிப்பாளர்லாம் குத்தப்பட்டாங்க. குத்தப்பட்டு ஆள் மயங்கிட்டு தட்டி பார்க்கிறாங்க, எழுப்பி பார்க்கிறாங்க, ஆள் எலும்புறாப்புல இல்லை. பங்கன ஒரு கருத்து ஒன்னாங்கன்னு சொல்றாங்க வந்து ஒரு சில ஆலோசனை வந்து ஒரு சில ஆக்கள் வந்து இவங்களுக்கு தொழுகன்னு சொன்னா நல்ல பிடிப்பு. தொழுக தொழுகன்னு சத்தம் போட்டு பாருங்க உடனே எலும்புனாலும் எலும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அப்புறம் அவங்க தொழுக தொழுகன்னு சத்தம் போட்டதோட தான் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு உணர்வு வந்து முழிச்சதாக ஒரு வரலாற்று சம்பவம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப அந்த அளவு அவங்களுக்கு வந்து அந்த தொழுகையில வந்து ஆர்வம் இருந்திருக்குதுங்கிறத தான் காட்டு. ஆசையோட நாங்க தொழணும். நாங்க யாரோட கதைக்க வரோம், எங்களை எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய எங்களை படைத்த எங்களை பரிபுக்கப்படுத்தக்கூடிய அந்த அல்லாவை நோக்கி தான் நம்ம வரோம். அவங்க அல்லாட்ட வந்து எங்களை எல்லா தேவைகளையும் நாங்க கேட்கலாம். வாப்பா அம்மாட்ட கேட்காத கூட அல்லாட்ட நாங்க கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, செருப்பு வார் அறுந்து போனா கூட அல்லாட்ட நீங்க கேளுங்கண்டாங்க. இப்ப அந்த அளவு அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில உள்ள ஒரு தொடர்பு இருக்கும். தொடர்பு இருந்தா தான் அல்லாஹு தாலாவும் விரும்புவான். ஒரு அடியான பொறுத்தவரையில அவன் ஒரு அடி போனா அல்லாஹு தாலா ரெண்டு அடி வருவான். அல்லாஹ் எப்ப ஒரு அடியான் தன்னை நோக்கி நெருங்கி வருகிறான் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வந்து நாங்க முயற்சி செஞ்சா அல்லாஹும் எங்களுக்கு உதவி செய்வான். அதன் மூலம் எங்களுக்கும் எங்களை படைத்த அந்த அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள நல்ல தொடர்பு கிடைக்கும். அதன் மூலமாக எத்தனையோ விதமான பிரயோஜனங்கள் எங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் யார் தொடர்பு இல்லாட்டிலும் அல்லாவோட உள்ள அந்த தொடர்பையாவது சரி நாங்கள் சரியாக பேணி பாதுகாத்து கொள்ளணும். தொழுகையின் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்குது, எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுது. ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரைக்கும் வந்து அவங்களோட பாவங்கள் எல்லாம் வந்து அழிக்கப்படுதுன்னு வருது. அதே மாதிரி வந்து அவங்களுடைய அந்தஸ்துகள் கூடுது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுக சம்பந்தமாக எக்கச்சக்கமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதில் நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்தணும். முதலாவது உது நாங்கள் சரியாக செய்யணும். அதே மாதிரி தொழுகைகளை பொறுத்தவரையில் அதனுடைய நேரங்கள் சரியாக பேணப்படணும். முக்கியமாக அதிகமான இளைஞர்களுக்கு தவறக்கூடிய இது தொழுகை தான் சுபகு தொழுகை. சுபகு தொழுகையை பொறுத்தவரை அதில் சரியான நேரம் வந்து சூரிய உதயம் வரும் வரைக்கும் தான். அதோட அதில் நேரம் முடிஞ்சுது, சரியான நேரம் முடிஞ்சிச்சு. இது அப்புறம் அவர் தொழுகிறதாக இருந்தால் இந்த கல்லாண்ட ஒரு மூலமாகத்தான் அவர் நிறைவேற்றலாம். சரியான நேரத்துக்கு அவர் தொழுகையில்லை. அப்போ எத்தனை இளைஞர்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு எவ்வளவு நேரம் இரவெல்லாம் சுற்றி திரிஞ்சிக்கிட்டு சும்மா ஃபோனில் விளையாடிக்கிட்டு ஏன்னா சூரிய உதயத்துக்கு பிறகு எழும்பி தொழுகிறாங்க. இப்படி வளமையாக யார் தொழுகிறாரோ அவர் முனாஃபிக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து இந்த தொழுகையுடைய இந்த நேரங்கள் சரியாக நாங்கள் பேணி அந்த தொழுகைகளை சரியாக தொழுது கொள்ளணும். அதே மாதிரி ஜமாஅத்து தொழுகை, அதன் மூலமாகவும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சாதாரணமாக வீட்டில் தொழுகிறத்தை விட ஜமாத்தோட வந்து தொழுகுதா வந்து அந்த வீட்டில் தொழுத தொழுகையை 27 மரம் கூட தொழுத மாதிரி எங்களுக்கு நன்மை கிடைக்கும். 27 மடங்கு. இப்போ ஒரு தொழுகையில் 1000 நன்மை வீட்டில் தொழுக்கல கிடைக்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து தொழுதா பள்ளியில் ஜமாத்தோட வந்து தொழுதா 27000 நன்மை கிடைக்கும். அன்னைக்கு ஒரு சகோதரர் செஞ்சோம் புத்தளத்தில், அவர் பள்ளியை விட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னு சொன்னால் பள்ளிக்கு வந்து தான் ஜமாத்தோடு தொழுவாராம். அவர் சொன்னார் நம்மகிட்ட, ஏன்னா ஏன் நாம் சும்மா ஒரு 27 மடங்கு நன்மையாக நாம் வீணாக்கணும், அதால் வந்து பெட்ரோல் செலவானா பரவாயில்லை, வந்து பள்ளியில் நான் தொழணும்னு சொல்லி நான் வந்து தொழுகிறேன். எல்லா தொழுகைக்கும் மாஷா அல்லாண்டு வந்து தொழக்கூடியவராக இருக்கிறார். அப்படி ஒரு ஆர்வம் எங்களுக்கு வரணும், நன்மையை சேர்க்கணுமே. நன்மையை சேர்த்தா தான் அங்கே அந்தஸ்து கூட கிடைக்கும் எங்களுக்கு. அங்கே அப்போதான் நன்மை தான் மார்க்கெட். இன்றைக்கு இந்த காசு உள்ளால் வந்து எப்படி அவருக்கு மதிப்பு கூடையோ, மறுமையை பொறுத்தவரையில் யார் நன்மை கூட வச்சுட்டிருக்கிறாரோ அவருக்கு தான் மதிப்பு கூட. இப்போ இதுக்குரிய அந்த முயற்சிகளை நாங்கள் செய்யணும். முழுமையான அந்த கவனத்தோட தொழுகை நிறைவேற்றி பலவங்க சவாலாக எடுத்துக்கிடுங்க இந்த விஷயத்தை. தொழுகையில் தக்பீர் கட்டணத்துலேருந்து ஷைத்தான் வருவான் குழப்பறத்துக்கு. அதையும் நான் விசுவாசம் சொன்னாங்க, ஒதுக்கு ஒரு கதா வக்கதா அதை நினைச்சுப்பார், இதை நினைச்சுப்பார். கடைசியில் ஒரு ஆளுக்கு எப்படின்னா லா எதிரி கம் சல்லா, எத்தனை தொழுதங்கிறது அவருக்கு தெரியாமல் போயிடும். அப்படியான ஒரு நிலைமையில சீத்தா கொண்டு வந்து விட்டுருவான். ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு 4 ரக்கா தொழுகையில் வந்து இமாம் தொழுவிக்கிறார். இப்போ 3-4 எல்லாருக்கும் சந்தேகம், இமாமுக்கும் சந்தேகம் மாமுங்களுக்கும் சந்தேகம். எல்லாரும் சொன்னாங்க 3-4 சரியான ஒரு டவுட்டாக இருக்கு, தொழுக முடிஞ்சு எல்லாரும் டவுட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் சொன்னாராம் வந்து, இல்லை 3 தான் தொழுது, நான் சரியாக சொல்லுவேன் 3 தான் தொழுது. எப்படி நீங்கள் சரியாக சொல்லிங்க 3? இல்லை எனக்கு மொத்தம் 4 கடை, அதில் 3 வந்து கணக்கு பண்ணிட்டேன். ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒவ்வொரு கடைக்குரிய கணக்கையும் நான் பார்த்துட்டேன். இப்போ 4 கடை பாக்கி கூட தொழுகை முடிஞ்சிச்சு. இப்போ அதால் வந்து அது 3 தான் முடிஞ்சிருக்குது, 4 முடியலைன்னு சொல்லி அவர் சொன்னார். இப்படித்தான் அநேகமானவங்களோட தொழுகை இருக்குது. தொழுகையில் வந்து இருந்துக்கிட்டு ஷைத்தான் சொல்ற மாதிரி அதை நினைக்கிறது இதை நினைக்கிறது, கடைசியில் வந்து அவங்க என்ன தொழுதாங்க எதை ஓதுனாங்க அது அவங்களுக்கு ஞாபகமே வரதில்லை. இப்போ இந்த இது விஷயத்தை நீங்கள் சவாலாக எடுத்துக்கொள்ளுங்க. தக்பீர் கட்டத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொழுகை வந்து சரியான கவனத்தோடு நான் தொழுவேன். இடையில சின்ன இதுகள் வர பார்க்கும், கட்டுப்படுத்தி பாருங்கள். கட்டுப்படுத்தி நீங்கள் சரியான ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இதே விஷயத்தை வெளியையும் உங்களால் சாதிக்க இயலும். நான் சொன்ன மாதிரி பாவங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை ஆயிருக்கணும். ஒரு பாவத்தை கண்டால் வானான்னு ஒரு மனசு சொல்லணும், வேணும்னு ஒரு மனசு சொல்லணும், வானான்னு இன்னொரு மனசு சொல்லணும். இப்போ வானான்னு சொல்லக்கூடிய அந்த மனசால நாங்கள் கட்டுப்படுத்திட்டு வந்துடலாம் வேணும்னு மனசு. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இதன் மூலம் கிடைக்குது. இப்போ இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் நீங்கள் கவனம் செலுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, நிறைய பாவங்கள்லேருந்து அல்லாஹு தாலா உங்களை விடுதலையாக்கலாம். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் சரியா தொழுகையில் சரியான கவனத்தோட தொழுகையை நிறைவேற்றுங்க. அடுத்தது வந்து இப்போ நாம் வளமையாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றது தான், எத்தனையோ இளைஞர்கள் வராம இருக்கிறாங்க. வராம இருக்கிறவங்க விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்துங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் சொல்றது. அதுலயும் வந்து சரியான குறைவு ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தா இந்த கணக்கு தான் இருக்கும், அதிகரிக்கிற மாதிரி இல்லை. எவ்வளவு பேர் வாரத்துக்கு இருக்கிறாங்க ஆனா வாரது குறைவு. அதுக்குத்தான் நாம ஒரு ஆலோசனை ஒன்று சொன்ன, வந்து இருக்கக்கூடியவங்க வந்து உங்களோட கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாமாச்சான்னு கோல் கொடுத்துட்டே வந்துடுறான், அப்படி கூட்டாளி மாதிரி இருக்கிறான். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜொலி ஒரு இதுக்கு போகணும் வாமாச்சான்றதோடே எவ்வளவு வேண்டாலும் செலவழிச்சுக்கிட்டு வந்துடுறான். அந்த மாதிரி கூட்டாளிகளை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம். இதே விஷயத்த உலகத்தில் நாங்கள் பயன்படுத்துறோம். ஐயே மர்ம சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை, ஏன் அதில் ஆர்வம் எங்களுக்கு குறைவாக இருக்குது? இதில் நாம் கவனம் செலுத்தணுமே. நம்மட கூட்டாளி நம்மளோட சேர்ந்து மறுமையில சொர்க்கத்துக்கு வரணும்னா அவன் நம்மளோட சொல்லணும், அவன் நம்மளோட மார்க்க விஷயங்கள்ல பங்கு கொள்ளணும், அதுக்கேத்த மாதிரி நாங்க அவனை கூட்டிட்டு போகணும். அதான் சரியான கூட்டாளி. நீங்க தொழுகைக்கு வரதாக இருந்தாலும் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் வாராங்கிறாங்க பாருங்க, சுபகுக்கு ஒரு கோல் அடிச்சு அவங்களை எழுப்பி விடுங்க. அதால நீங்க தொழுத நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், அவர் தொழுகிறதுல ஒரு பங்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒரு கூட்டம்னு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டா அதுக்கு அவரை கூட்டிட்டு வர பாருங்க. அதன் மூலமா நீங்க திருந்தின ஒரு நன்மையும் கிடைக்கும், அவர் திருந்தின ஒரு நன்மையும் கிடைக்கும். இதுக்கும் முயற்சி செய்யுங்க. உலகத்திலேயே முயற்சி செய்ய வேலை இல்லையே. பாருங்கண்டா கேள்விப்பட்டோம் ஒரு ஆக்சிடென்ட், ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமையில ஆள் இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம். நினைச்சு கூட பார்க்கல. அது அவங்களுக்கு என்ன குறை? வேண்டிய வசதி இருக்குது, வேண்டிய அமைப்புகள் இருக்குது, ஆனால் வந்து கூட்டாளிமாரோட இந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு. இதுதான் மனிதன் வாழ்க்கை. அப்ப எங்களுக்கு எப்படி ஆகும்ங்கிறது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எங்க ஊரையும் பாதுகாக்கும். அதால நாம் வந்து நம்மளோட கூட்டாளிமாரை வந்து நம்மளோட நண்பர்களை நல்ல விஷயங்களையும் செய்விக்கிறதுக்கு நாங்கள் கூட்டாளிகளாக வச்சுக்கொள்ளணும், பழகிக்கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சவரால நீங்க கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் நம்மட கூட்டாளி ஆள் வரையிலையே, அப்ப அடுத்த முறை ஆளை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரணும். நீங்களும் தெரிந்தோனும் அவங்களும் தெரிந்தோனும் நல்ல ஒரு சூழலும் சமுதாயமும் எங்களால உருவாகணும். அதற்கான முயற்சியும் நீங்க ஒவ்வொரு ஆக்களும் எடுக்கணும். அடுத்தது வந்து எங்களோட சில அபிவிருத்தி பணிகள் அது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ் சில இளைஞர்கள் முன் வந்து சில விஷயங்களை செய்கிறாங்க.